வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நாட்களிலே நாம் நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து வேத வசனங்களை கற்று வருகிறோம். நாகும் 3:8 முதல் தொடர்ந்து இன்று சிந்திப்போம். வாசிக்கிறேன். நதிகள் மத்தியிலிருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ, அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதன் அரணும் சமுத்திரக்கால் அதன் மதிலுமாயிருந்தது. இங்கே நான் வாசிக்கிறது என்ன, நதிகள் மத்தியில் இருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ. இந்த நோ அம்மோன் என்பது இப்பொழுது தேப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மேல் எகிப்தின் சிறந்த தலைநகரமாகும். டாக்டர் சார்ல்ஸ் ஃபெயின்பர்க் என்பவர் தன்னுடைய சிறிய தீர்க்கதரிசிகளை பற்றிய புத்தகத்திலே இதை குறித்து சிறப்பாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே நோ அம்மோனை குறித்து இவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார். கவுனியங்கள், பார்வோன்களின் 18 முதல் 20 ராஜ்யங்கள் வரை இது எகிப்தின் தலைநகராக விளங்கியது. இதன் கட்டிடக்கலை மிகவும் சிறந்தது. கிரேக்கர்களும் ரோமர்களும் கூட இதன் அழகை பாராட்டியிருக்கிறார்கள். கிரேக்கர்கள் இதை டயாஸ்போலிஸ் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் எகிப்தியர்கள் யூபித்தரை அங்கே வணங்கி வந்தார்கள். இது நைல் நதியின் 2 கரைகளிலும் அமைந்திருந்தது. அதன் கிழக்கு கரையில் கார்னக் மற்றும் லக்சார் என்ற புகழ்பெற்ற ஆலயங்கள் அமைந்திருந்தன. இங்கே 100 வாசல்கள் இருந்ததாக முதல் கிரேக்க கவிஞர் ஹோமர் என்பவர் பாடியுள்ளார். இந்த நகரத்தின் அழிவு இப்பொழுது 27 மைல் அளவிற்கு பரவி கிடக்கிறது. எகிப்தியர்களின் முக்கியமான தெய்வமான ஆமோன் அவர்களின் நினைவு சின்னங்களில் காணப்படுகிறது. அது மனித உடலையும் செம்மறியாட்டின் தலையையும் உடையதாக காணப்படுகிறது. இந்த தேவனற்ற விக்கிரகங்களால் நிறைந்த நகரத்தின் அழிவு குறித்து எரேமியா தீர்க்கதரிசியும் எரேமியா 46:25 வசனத்திலேயும், எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 30:14-16 வசனங்கள் வரை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார்கள். நோ அம்மோனுக்கு நைல் நதியே பாதுகாப்பு அரண் போன்று காணப்பட்டது. நைல் நதி ஆண்டுக்கு ஒரு முறை கரை புரண்டோடும் பொழுது அது கடல் போல காணப்படுமாம். நினைவே தன்னுடைய தலையெழுத்தை இந்த நோ அம்மோனிலிருந்து தெரிந்து கொள்ளும். அது வல்லமையான எகிப்திய தலைநகரை விட சிறந்ததல்ல என்கிறார். இந்த நினைவே நகருக்கு தேப்ஸ் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். இந்த அசீரியர்கள்தான் இந்த அணுக முடியாத தேப்ஸ் நகரை அழித்தவர்கள். இந்த தேப்ஸ் நகரை எவருமே பிடிக்க முடியாது என்ற நிலை இருந்தபொழுது இந்த அசீரியர்கள் அதை பிடித்து அழித்து போட்டார்கள். ஆகவே இது அசீரியர்களுக்கு எடுத்துக்காட்டாகும் என்கிறார். தேவன் இந்த தேப்ஸை நியாயம் தீர்த்தார். ஆகவே அசீரியர்கள் கைகளினாலே அது அழிவை கண்டது. இப்பொழுது அவர் நினிவேயையும் நியாயம் தீர்க்கப் போவதாக சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அரசாங்கம் மனித அரசாங்கங்களிலே தலையிடுகிறது. இன்றும் தேவன் இதை செய்கிறார். ஒருவேளை இதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். ஆம், இன்றும் தேவன் ஜீவனுள்ளவர். நதிகள் மத்தியிலிருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ என்று கேட்கப்படுகிறது. இங்கே நதிகள் என்று சொல்லப்படுவது அநேக தண்ணீரை குறிக்கிறது. இது பன்மையில் சொல்லப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். மழைக்காலத்தில் நைல் நதியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும்பொழுது அது கடல் போல காட்சியளிக்கும். அதைச் சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதன் அரணும் சமுத்திரக்கால் அதன் மதிலுமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். வெள்ளப்பெருக்கெடுத்து உள்ளே புகுந்து விடாதபடி தடுப்பதற்காக இந்த தேப்ஸ் நகர் கட்டப்பட்டிருந்தது. மாறாக இந்த ஆறு இந்த நகருக்கு இயற்கையான பாதுகாப்பாகவும் இருந்தது. இப்பொழுது நாகும் 3:9 பாருங்கள். எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது. பூத்தும் லூபீமும் அதற்கு சகாயமாயிருந்தது. இங்கே தேப்ஸ் பட்டணத்தை சுற்றிலும் அதன் கூட்டாளி நாடுகள் அமைந்திருந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திய பேரரசின் தலைநகராக முன்பு விளங்கிய தேப்ஸ் தான் ஒருபொழுதும் வீழ்ந்து போவதில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? அதற்கு இரண்டு பக்கங்களிலும் பாலைவனமும் மற்றும் நைல் நதியும் பாதுகாப்பு அரணாக இருந்தது. அது மட்டுமல்ல, இதன் கூட்டாளிகள் வடக்கிலேயும் தெற்கிலேயும் இருந்தார்கள். இப்படி இருக்கும்பொழுது எவராவது அதன் அருகிலே செல்ல முடியுமா? ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் வந்தது அன்று அசீரியர்கள் அங்கே சென்றார்கள். தேப்ஸ் நகரம் அழிவை கண்டது. இப்படி அழிவை காண முன்னதாக தாங்கள் ஒருபொழுதும் அசைக்கப்படுவதில்லை என்றுதான் தேப்ஸ் நம்பியிருந்தது. ஆனால் அசீரியா இந்த தேப்ஸையும் வீழ்த்தியது. இன்றும் கூட நாம் ஒருவேளை நம்முடைய பண பலத்தை, ஆள் பலத்தை நம்பிக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, தேவன் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் எதுவுமே நம்மை காத்துக் கொள்ள முடியாது. சகலவித முயற்சிகளினாலும் ஒரு தேசமோ ஒரு தனி நபரோ தன்னை பாதுகாத்து வந்தாலும் தேவன் தலையிடும் பொழுது அந்த தனி நபரோ அந்த தேசமோ வீழ்ந்து போகும் என்பதிலே சந்தேகமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு சிறந்த பாதுகாப்பு எது தெரியுமா? நாம் தேவனிடத்திலே திரும்புவதே. நாம் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் அவரிடத்திலே சென்று மீண்டுமாக அவருடைய ஆளுகைக்கு நமது வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய பாதுகாவலையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். சிலர் தேவனிடத்திலே மனதை திருப்பாமலேயே கிறிஸ்தவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் சடங்காச்சாரமாக ஜெபிப்பார்கள். இவர்கள் கோபத்திலே பேசும் வார்த்தைகளை நாம் செவிகொடுத்தும் கேட்க முடியாது. இன்று எவ்வளவு மாய்மாலம் புகுந்துவிட்டது! தேவன் இவர்களை நடத்த முடியுமா? அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே நமக்கு பாதுகாப்பானதாகும். தேவனே நமக்கு துணை என்று அவரை சார்ந்து கொள்வதே நமக்கு பாதுகாப்பாகும். அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்று அவரை விசுவாசிப்பதே நமக்கு பாதுகாப்பாகும். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டால், அவர் நம்மை ஆளுகை செய்யாவிட்டால், அவருடைய ஆசீர்வாதத்தையோ அவருடைய பாதுகாவலையோ நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தேப்ஸ் தான் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. அசீரியாவும் அவ்வாறுதான் நினைத்தது. ஆனால் தேவன் இந்த இரண்டு தேசங்களையும் தண்டித்த பொழுது அவை தூசியாகி போனது. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? யாரை நீங்கள் உங்கள் பாதுகாவலாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய படிப்போ, உங்கள் பட்டமோ, உங்கள் செல்வமோ, உங்கள் பெயர் பிரஸ்தாபமோ உங்களுக்கு பாதுகாவலாக இருக்க முடியாது. கர்த்தரை விசுவாசிக்கும் விசுவாசமும் அவருடைய ஆளுகைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் ஒரு அனுபவமே உங்களுக்கு பாதுகாவலை கொடுக்கும். நாகும் 3:10 வாருங்கள், வாசிக்கிறேன். ஆயினும் அவள் குடிவிலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கணவான்கள் பேரில் சீட்டு போட்டார்கள். அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். இந்த ஒரு காரியத்தையே அசீரியர்கள் தேப்ஸுக்கு செய்தார்கள். இப்பொழுது காரியம் அசீரியர்களிடமாக திரும்புகிறது. அன்று அவர்கள் தேப்ஸிற்கு என்ன செய்தார்களோ அதே காரியம் இப்பொழுது அசீரியாவிற்கு எதிராக வருகிறது. கலாத்தியர் 6:7 என்ன சொல்கிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றும் இந்த வாக்கியம் மிகவும் உண்மையானதாயிருக்கிறது. உலக நடைமுறை வரலாற்றை சற்றே நோக்கி பாருங்கள். யார் யார் தவறான காரியங்களிலே ஈடுபட்டு தவறான காரியங்களுக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியங்களினாலேயே அவர்கள் முடிவும் வருகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் மோசம் போகக்கூடாது என்று பரிசுத்த பவுல் எச்சரிக்கிறார். ஏன் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்? யார் யார் எதை எதை நாம் விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறவர்களாயிருப்போம். நாகும் 3:11, நீயும் வெறி கொண்டு ஒளித்துக் கொள்வாய், நீயும் உன் சத்ருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய். அசீரியர்கள் மது அருந்துவதன் மூலம் தங்களுடைய தைரியத்தை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள், ஆனால் அது அவர்களுக்கு ஒரு துளி கூட உதவப்போவதில்லை. ஆம், கர்த்தருடைய நாமமே பலத்த துருகம், அவரே அரணான கோட்டை. இவர்கள் கோட்டையை தேடினார்கள், ஆனால் அவர்கள் தேடிய கோட்டையோ அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே எது நமக்கு அரணான கோட்டையாயிருக்கிறது? எது நமக்கு உதவி செய்யப்போகிறது? எது நமக்கு பலத்த துருகமாயிருக்கப் போகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் நமக்கு பாதுகாவலை தர முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இதை புரிந்து கொள்ள முடியும். யோவான் 3:12 என்று சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் கிடைக்கிறது. எனவே தகப்பனாகிய அவர் மூலமாய் அவருடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிற பாதுகாவல் விசேஷித்த பாதுகாவலாக மாறுகிறது. நாகும் 3:12 வாருங்கள், உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும், அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். என கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அத்தி மரத்தை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இது எளிதாக புரியும். இந்த அத்தி மரத்திலே பழங்கள் நன்கு பழுத்துவிட்டால் நீங்கள் அந்த கிளைகளை தொட்டுவிட்டால் போதும், அந்த பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துவிடும். நாகும் இந்த ஒரு காரியத்தையே நினைவேக்கி சொல்லுகிறார். உங்களுடைய பாதுகாவல் எல்லாம் இவ்வாறுதான் இருக்கிறது. எதிரிகள் வந்த மறு நிமிடத்திலேயே நீங்கள் எல்லாரும் விழுந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் பாதுகாப்பு என்று கருதுகிற யாவுமே இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரனைப் போல கர்த்தர் மேலே நாம் சார்ந்து கொள்வோம் என்றால் அது சிறந்தது. சங்கீதம் 27 தாவீது என்ன சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சகவாசம் தேவனாய கர்த்தரோடு இருக்கும் என்றால், நமது நம்பிக்கை கர்த்தரின் மேலே இருக்கும் என்று சொன்னால் அது அசைக்கப்பட முடியாதது. அப்படிப்பட்ட நிச்சயமுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். நாகும் 3:13 பாருங்கள், இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள், உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருவுக்கு முன் திறவுண்டு போகும், அக்னி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். அங்கே உள்ளவர்கள் பெண்களைப் போல செயல்பட்டார்கள் என்று கூறுகிறார் என்று நினைக்கிறேன். அங்கே இருந்த ஆண்கள் பெண்களைப் போன்ற சுபாவம் உடையவர்களாய் இருந்தார்கள், அல்லது பெண்கள் எல்லாரும் அங்கே அதிகாரம் செலுத்தும் வகையிலே காணப்பட்டார்கள் என்றும் கூற வாய்ப்பு இருக்கிறது. இன்றும் பெண்களின் உரிமைக்காக அவர்கள் போராடுவதை அதிகமாக பார்க்கிறோம். பொதுவாக கூற வேண்டுமென்றால் பெண்களுடைய முக்கியமான இடம் வீடு. அவர்கள் அதை முதலாவது நன்கு கட்ட வேண்டும். பெண்கள் ஞாயிறு பாடசாலையிலே ஆசிரியராக இருப்பது நல்லதுதான், ஆனால் அது முதல் இடத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு தங்கள் குடும்பத்தை நன்கு கட்டுவதே முதலிடம் பெற வேண்டும். பெண்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் அவசியமானாலே பணிக்கு செல்ல வேண்டும். மற்றபடி அவர்கள் வீட்டிலே குடும்பத்தை சிறந்த வகையிலே கவனிப்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முக்கியமாக வீட்டை கட்டும் ஒரு பெரிய பொறுப்பை சிறப்பாக கொடுத்திருக்கிறார். நாகும் 3:14 வாசிக்கிறேன், முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. கடைசி நேரத்திலே அசீரியர்கள் தங்கள் கோட்டையை பலப்படுத்திக் கொள்வதற்காக செங்கல்களை செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து நகரத்தின் சுவருக்கு மேலே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள். எதிராளிகளிலே யாராவது ஒருவர் அந்த சுவரின் மீது ஏறி வந்தால் இவர்கள் அவர்கள் மீது இந்த கொதி நீரை ஊற்றிவிடுவார்கள். இதனால் எதிராளிகள் கீழே விழுந்து விடுவார்கள். இவற்றையெல்லாம் நீ செய்து வீழ்ச்சிக்கு ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். நீ அரண்களை பலப்படுத்து, பாதுகாப்பை அதிகரி, ஆனால் அதனாலே பயன் இல்லை, பலன் இல்லை என்று சொல்கிறார். நாகு 3:15 பாருங்கள். அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும், அது பச்சை கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சை கிளிகளத்தனையாக்கிக் கொள், உன்னை வெட்டு கிளிகளத்தனையாக்கிக் கொள். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற சத்தியம் என்ன? அசீரியர்கள் தங்களை மீண்டும் பலப்படுத்திக் கொள்ள மிகவும் முயற்சிப்பார்கள், ஆனால் அது அவர்களுக்கு உதவாது என்று நாகும் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நாகும் 3:16 வாசிக்கிறேன். உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய், இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும். ஒவ்வொரு வருடமும் அவருடைய தேசத்து சொத்து வருமானம் அதிகரித்துக் கொண்டே போனது. ஏனென்றால் அசீரியர்கள் பெரும் வியாபாரிகள். ஆனால் அவை எல்லாமே முடிவிற்கு வரப்போகிறது. எத்தனை அதிகமாக அவர்கள் முயற்சி எடுத்து வியாபாரத்தை பெரிதாக்கி செல்வத்தை சேர்த்தாலும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியினாலே அவர்களுடைய நகரம் அழிக்கப்பட போகிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நாம் நம் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? செல்வம் நம்மை பாதுகாக்காது. நம்முடைய பொருட்கள் நமக்கு ஏற்ற பாதுகாவலை தராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளே அடைக்கலமாக கடந்து வரும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவல் உண்டு. இந்நாட்களிலேயும் நாம் எதற்கு அதிகமான நேரத்தை செலவு செய்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். எப்பொழுதும் கடை, வியாபாரம், பணித்தளம் என்று சொல்லி நாம் இருந்துவிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் கடந்து போகிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். நமது வாழ்க்கையிலே எது முக்கியமானதாயிருக்கிறது? ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நமது வாழ்க்கையிலே முக்கிய இடத்தை கொடுப்போமா? சற்றே எண்ணி பார்ப்போம். நாகும் 3:17 பாருங்கள். உன் மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும், உன் தளகர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போம். பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது. வேலை வந்தபோது தலைவர்கள் எல்லாரும் தப்பிக்க முனைந்தார்கள். எப்படியாவது சிறிது நேரத்திற்காவது தப்பித்துவிட அவர்கள் அவ்வாறு முயற்சித்தார்கள். வசனம் 18 பாருங்கள். அசீரியா ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள், உன் ஜனங்கள் பர்வதங்கள் மேல் சிதறியிருக்கிறார்கள், அவைகளை கூட்டிச் சேர்ப்பவன் இல்லை. அசீரிய தலைவர்கள் சிதைந்து பிரிந்து போனார்கள். ஆகவே அவர்களால் தேசத்தை ஆள முடியவில்லை, அந்த முயற்சியை எடுக்கவும் இயலவில்லை. அருமையானவர்களே, இன்றும் கூட சமுதாயத்திலே, பதவிகளிலே, ஆளுகைகளிலே சரியான தலைவர்கள் தேவை. இங்கே அசீரியாவிலே உள்ள ராஜாவின் மீது, பிரபுக்கள் மீது மக்களால் நம்பிக்கை வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கு எந்த சேவையையும் செய்யவில்லை. அவர்களுடைய மகுட வர்த்தனரும் தளகர்த்தரும் தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போலத்தான் காணப்பட்டார்கள். அந்த வெட்டுக்கிளிகள் எந்த ஒரு பணியையும் செய்யவில்லை. அவைகள் குளிர்காலத்திலே சுவர்களிலே அமர்ந்திருக்கும், வெயில் வந்தவுடன் பறந்து போய்விடும். அவைகள் எங்கே போனது என்று யாருக்கும் தெரியாது. அதே போலத்தான் இந்த கூலிப்படையினரும் இருக்கிறார்கள் என்று நாகும் சொல்கிறார். ஆபத்து சூழ்ந்து வந்ததானால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடிப்போவார்கள், தங்கள் பாதுகாப்பை கருதி ஓடிப்போய் விடுவார்கள். உங்கள் படையினர் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். யோவான் 10 13 வசனத்தை கவனியுங்கள். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அசீரியர்களின் மேய்ப்பர்களும் தங்கள் ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற மனதில்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். எனவே மக்களுக்கு ராஜா மீது, பிரபுக்கள் மீது, படை தளபதிகள் மீது, மேய்ப்பர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை அற்றுப்போயிற்று. ஆனால் இவர்கள் எல்லாரும் மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக திகழ வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலேயும் உலகத்திலே இப்படிப்பட்ட தலைவர்கள் வேண்டும் என்று நாகும் உணர்த்துகிறார். அசீரியாவிலே அன்று சரியான தலைவர்கள் இல்லாததினாலே அது வீழ்ச்சியை சந்தித்தது என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய வீழ்ச்சிக்கு அநேக காரணங்கள் உண்டு, அதிலே இதுவும் முக்கியமானது. அசீரியாவை குறித்து இந்த அதிகாரத்திலே நாகும் கூறுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ள அநேக தேசங்களுக்கு பொருத்தமாயிருக்கிறது. ஆனால் இவைகள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கின்றனவா என்றால் இல்லை என்பதுதான் பதில். அவர்கள் தேவனுடைய காரியத்தை குறித்து எந்த ஒரு கவனத்தையும் செய்வதில்லை. தேசங்களின் தலைவர்கள் எல்லாம் தேவனை விட்டுவிட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவர்களாக, சமாதான பிரபுவை, உலகத்தின் இரட்சகரை தள்ளிவிட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இப்பொழுது நினிவேக்கு தேவன் கூறும் இறுதி வார்த்தைகளை கவனியுங்கள். இதை அவர் பூர்த்தியாக்கும் வார்த்தைகளோடு சொல்கிறார். இது ஒருவேளை உங்களை பயப்படுத்துகிறதாக கூட இருக்கலாம். வாசிக்கிறேன், நாகும் 3:19, உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கைகொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமற் போயிற்று. அசீரிய மக்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். இதுவே அவருடைய வாழ்க்கை முறையாகிவிட்டது. அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டது. தேவன் தவறு செய்கிறார், தேவன் தீமையை அனுமதிக்கிறார், அதை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் அவரை குற்றம் சாட்ட விரும்பினால் தேவன் அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார், நான் அதை குறித்து சிலவற்றை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார். நீங்கள் உங்களை சுற்றிலும் இன்று அநேக அநியாயங்களை காணக்கூடும், தீமையான செயல்களை பார்க்கலாம். ஆனால் தேவன் இதை குறித்து சில காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் நினிவேயை அழித்து அதை பூமியிலே இராதபடி துடைத்து போட்ட போதிலும் அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நினிவே இந்த உலக வரைபடத்திலேயே இல்லாதபடி மறைந்து போயிற்று. இதனுடைய நியாய தீர்ப்பிற்கு தேவனே முழு பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறார். அருமையானவர்களே, தேவன் பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் இறுதி வரை மனம் திரும்பாத நினிவேயை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நீங்களும் கூட உங்கள் பாவத்திலிருந்து ஒருவேளை வெளிவராமல் இருப்பீர்கள் என்றால் நியாய தீர்ப்பின் நாள் துவங்கும் முன்பதாக இந்த கிருபையின் காலத்திலேயே பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-9081-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12.